அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. இன்றைக்கி சுஜாதா அவர்களின் மற்றொரு சிறுகதையை கேட்போம். கதையின் பெயர் நயாகரா. எனக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் அவ்வளவாக ஒத்துப்போவதில்லை. பானதீர்த்தத்தில் ஒரு முறை வழுக்கி விழுந்து தாமிரபரணியில் சேர்ந்து கொள்ள இருந்தேன். அதேபோல் ஒகேனக்கலில் பாசி வழுக்கி காவிரியில் கலக்க இருந்தேன். அப்புறம் அகஸ்தியர் ஃபால்ஸில் எதற்கு விவரம்? நீர்வீழ்ச்சிக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது என்கிற சினாரியோ புரிந்தால் சரி. வீழ்ச்சியை கண்டாலே எனக்கு ஞம ஞம என்று மூக்கில் உறுத்தும். அடுத்து பஸ்ஸை பிடிப்பதற்குள் ஜலதோஷம் பிடித்து கொண்டு விடும். இருந்தாலும் அமெரிக்காவிற்கு போய் நயாகராவை பார்க்காமல் வந்தால் ஒன்று, ஜென்மசாபல்யம் அடையாது; இரண்டு, திரும்பி வந்ததும் ஜனங்கள் வெறுப்பேற்றும். என்ன சார், அவ்வளோ தூரம் போயிட்டு நயாகரா பார்க்கல, உச்சுச்சுச்சோ என்று எக்ஸ்ட்ரா உச்சு வேற. எனவே நயாகரா பார்க்க சென்றோம். அமெரிக்காவில் நகரங்களை சுற்றி பார்க்க வசதியாக எங்களிடம் ஒரு சியுஎஸ்ஏ ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸின் டிக்கெட் இருந்தது. ரொம்ப சல்லிசான டிக்கெட். அதை வைத்து கொண்டு அந்த கம்பெனியின் ஏரோப்ளேனில் ஏறிக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் போகலாம். புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வராத வரையில் பரவாயில்லையே என்று வியக்காதீர்கள். இந்த சுதந்திர டிக்கெட்டில் ஒரே ஒரு சிக்கல், பெரும்பாலான ஃப்ளைட்டுகளுக்கு அட்லாண்டா போய்த்தான் போக வேண்டும். உதாரணம், நியூயார்க்கிலிருந்து பஃபல்லோ போவதற்கு நியூயார்க் அட்லாண்டா, அட்லாண்டா பஃபல்லோ என்ற ரூட்டில் தான் போக முடியும். இது சென்னையிலிருந்து பெங்களூர் போக சென்னை டெல்லி, டெல்லி பெங்களூர் போகிற மாதிரி. எனவே அவர்கள் ஒன்றும் சும்மா கொடுத்து விடவில்லை என்பது உங்களுக்கு தெள்ளென விளங்கும். எனவே 10 நகரங்களை பார்ப்பதற்குள் எத்தனை முறை அட்லாண்டாவை பார்த்திருப்போம் என்று நீங்கள் சுலபமாக கணக்கிட்டு கொள்ளலாம். அட்லாண்டா விமான நிலையத்தில் சிப்பந்திகள் அனைவரும் என்னன்னா மறுபடியும் வந்துட்டேளா என்று விசாரிக்கும் அளவுக்கு பரிச்சயமாகிவிட்டார்கள். நான் சொல்ல வந்தது நயாகரா பற்றி அல்லவா? நயாகராவுக்கு பஃபல்லோ தான் பக்கத்து விமான நிலையம். ஆகவே அங்கே போக வழக்கம் போல அட்லாண்டா விமான நிலையத்தில் காத்திருக்கும்போது பொடிநடையாக போய் ஒரு காபி சாப்பிட்டு வரலாம் என்று திரும்பிய போது என் மனைவியின் அருகில் இரண்டு இந்தியர்கள் உட்கார்ந்து கொண்டு கையை தீவிரமாக ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள். கிட்டே போய் கேட்டதில் ஒருவர் பிஸ்வாஸ், மற்றொருவர் சின்ஹா, பெங்காலிக்காரர்கள். இந்தியர்கள் எந்த மாநிலத்தவர்கள் என்று கண்டுபிடிக்க அவர்கள் ஒரு வாக்கியம் இங்கிலீஷ் பேசினால் போதும். மலையாளியை காலேஜ் என்று சொல்ல சொன்னால் மதி. பெங்காலிகள் போல்ட்டை ஓல்ட் என்றும் ஹோல்ட்டை போல்ட் என்றும் சொல்லுவார்கள். எல்லா பெயர்களுக்கும் ஓகாரம் சேர்த்து கொண்டு ரங்கராஜன் என்பதை ரொங்கோ ரோஜன் என்பார். பிஸ்வாஸ் கல்கத்தாவில் ரொம்ப பிஸியான சர்ஜன் என்று தெரிய வந்தது. சின்ஹா மெட்டலர்ஜியோ என்னவோ. இருவரும் லண்டனில் சந்தித்து கூட்டணி அமைத்து கொண்டு அமெரிக்கா வந்திருக்கிறார்கள். எங்களைப் போலவே சுற்றி பார்க்க ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் டிக்கெட் கைவசம் வைத்திருந்தார்கள். அதை பற்றி கேட்டபோது, சே டிக்கெட்டா இது, அட்லாண்டா அட்லாண்டா என்றனர். ரொம்ப நொந்து போயிருந்தார்கள். சக சோகத்தால் நாங்கள் சிநேகிதமாகிவிட்டோம். இப்போது நயாகரா பார்க்க பஃபல்லோ போகிறோம் என கேட்டதும் சந்தோஷப்பட்டு எங்களை ஆட்கொண்டு, கவலைப்படாதே, நாம் எல்லோரும் சேர்ந்தாற்போல் போகலாம் என்றனர். என் மனைவியும் ஒப்புக்கொள்ள எனக்கு வயிற்றை கலக்கியது. எனக்கு தெரிந்த பெங்காலி நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்களே. அவர்கள் சாரேட் வாசிப்பார்கள், பிரிட்ஜ் ஆடுவார்கள், கவிதை எழுதுவார்கள், சங்கீதம், நடனம் எல்லாம் சரிதான், ஆனால் சுலபத்தில் கோபித்து கொண்டு விடுவார்கள். கல்கத்தாவில் ஒரு பெங்காலி நண்பருடன் பார்ட்னராக பிரிட்ஜ் ஆடிக்கொண்டிருக்கும் போது 4 ஸ்பேடை டபுள் பண்ணி 1200 பாயிண்ட் கொடுத்து விட்டேன் என்று என் மேல் பெஞ்ச் நாக்காளியை வீசினார். அதனால் இந்த பெங்காலி தமிழ் நட்பு நயாகரா அவரை தாங்குமா என்பது சந்தேகமாக தான் இருந்தது. மேலும் அவர்கள் இரண்டு பேருக்குள்ளேயே உறவு அவ்வளவாக பேப்பரில் போடும்படியாக இல்லை. சிநேகிதம் மெல்லிய கண்ணாடி போல் இருந்தது. விஸ்வாஸ் ஏதாவது சொன்னால் அதற்கு நேர்மாறாக சின்ஹா சொல்ல முணுக்கென்று சண்டை வந்துவிடும். சி, நீ ஒரு மனுஷனா என்கிற துணியில் பெங்காலியில் கீ கீ என்று மூக்குக்கு மூக்கு தொட்டுக்கொண்டு எதிர்பேச்சு துவங்கிவிடும். இருந்தும் இரண்டு பேரும் வலுக்கட்டாயமாக எங்கள் தோழமையை நாட அவர்களுடன் சேர்ந்து கொண்டோம். பிளேனில் நாலு பேரும் வரிசையாக உட்கார்ந்து கொண்டோம். என் மனைவியிடம் சின்ஹா என்ன வாங்கினாய் என்று விசாரிக்க நான் எழுத்தாளன் என்றதும் சுனில் கங்குலியை தெரியுமோ என்று விஸ்வாஸ் கேட்க நான் தெரியாது என்று சொல்ல நீ என்ன எழுத்தாளன் என்கிற மாதிரி பார்த்தார். பத்து நிமிஷத்துக்கு பேசவில்லை. இவர்களிடமிருந்து பஃபலோவில் இறங்கின மாத்திரம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் வந்துவிட்டது. இறங்கினவுடன் வா என்று மனைவியின் கையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு பேகேஜுக்கு ஓடிப்போய் சடுதியில் பெட்டி படுக்கைகளை விடுவித்து கொண்டு கலர் கலராக நகரத்துக்கு செல்லும் பஸ்ஸுக்கு காத்திருக்க என் பின்னாலேயே ரொங்கோ ரோஜன் என்ற குரல். ஓ ஹலோ மிஸ்டர் விஸ்வாஸ், ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ என்றேன். ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் என்றார் விஸ்வாஸ். ஓ அப்படியா, சந்தோஷம், சீ யூ என்றேன். உங்கள் இருவருக்கும் சேர்த்துதான் என்றார் அவர். வாடகை ஒருவேளை அதிகமாக இருக்கப் போகிறது, நாங்கள் வேறு பார்த்துக்கொள்கிறோமே. இல்லை இல்லை, வாடகை $15 தான் என்றார். $15 என்பது அமெரிக்காவில் ரொம்ப சீப். ஊருக்கு வெளியே இருக்குமோ என்னவோ என்றேன். சேச்சா, நயாகராவிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருக்கிறதாம் என்றார். சன்னலை திறந்தால் நயாகரா தெரியுமாம் என்றார் சின்ஹா. என்னால் நம்ப முடியவில்லை. ஹோட்டல் பேர் என்ன என்று வினவினேன். காரடை காட்டினார். இந்த பஸ் போகிற வழியில் இறக்கிவிடுமாம், டிரைவர் தான் சொன்னான். அமெரிக்காவில் கொஞ்சம் தீர விசாரித்தால் செலவில்லாத இடம் கிடைக்கும் என்றார் அவர். நான் என் மனைவியை பார்க்க அவள் அங்கேயே போகலாம் என்றாள். வாருங்கள், எதற்கு $30-40 கொடுக்க வேண்டும் என்றார் பிஸ்வாஸ். பஸ்ஸில் ஏறினோம். பிஸ்வாஸ், சின்ஹா, நான், மனைவி என்று நான் நான்கு பேரும் இணைபிரியாத நண்பர்கள் போல உட்கார்ந்து கொள்ள பஸ் டிக்கெட் நான் தான் வாங்குவேன் என்று சண்டை போட்டுக்கொண்டு டிக்கெட் $5 என்று சொன்னதும் ஹோட்டல் போய் செட்டில் பண்ணிவிடலாம் என்றார்கள். பஃபலோ நகரம் பிழைப்பதே நயாகராவுக்கு வரும் டூரிஸ்டுகளால் தான். எங்கு திரும்பினாலும் நயாகராவுக்கு வழி போட்டிருந்தது. பஸ் வெண்ணெய் போல செல்ல தூரத்தில் இருந்தே நீர்வீழ்ச்சி சுதந்திரமாக தெரிய ஆரம்பித்து விட்டது. ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு மறுபடி எட்டி பார்த்தது நயாகரா. நயாகரா கனடா அமெரிக்கா எல்லையில் இருப்பது உங்களில் ஜியாகிரபி தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். கனடா சைடிலிருந்து பார்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று கேள்வி. எங்களிடம் கனடியன் விசா இல்லை. அதற்கு மனு போடாமல் இருந்தது என் மனைவிக்கு குறை. ஒரு நீர்வீழ்ச்சியை கனடாவிலிருந்து பார்த்தாலும் அமெரிக்காவிலிருந்து பார்த்தாலும் அது நீர்வீழ்ச்சிதான் என்பது என் சித்தாந்தம். விஸ்வாசை கேட்டேன், கனடியன் விசா இருக்கிறதா என்று. இல்லை, ஆனால் தற்காலிகமாக விசா தருகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்றார். நான் கேள்விப்பட்டது அதெல்லாம் கிடையாது, ஒரு வாரம் முந்தி மனு போட்டால்தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள் என்றேன் நான். கேட்டு பார்க்கலாம், கொடுக்காமலா போய் விடப் போகிறார்கள், பார்த்து விடலாம் என்றார் விஸ்வாஸ். பஸ் டிரைவர் சிரித்து கொண்டே நால் வரையும் இறக்கிவிட்டு அதோபார் ஹோட்டல் என்று காட்டிவிட்டு விலகினான். பிரமாதமாகத்தான் இருந்தது ஹோட்டல் கட்டிடம். சொன்னதெல்லாம் சரிதான். நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு அருகிலேயே இருப்பது தெரிந்தது. என்னால் நம்ப முடியவில்லை. விஸ்வாஸ், நீங்கள் சரியாக கேட்டுக்கொண்டீர்களா? தினத்துக்கு $15 தான் சொன்னானா? மணிக்கு $15 இருக்கப் போகிறது என்றேன் நான். தினத்துக்குத்தான், நீ வாயேன் என்றார். அந்த பளபள ஹோட்டல் கட்டிடத்தில் போய் விசாரித்ததில் நாங்கள் தேடிச் சென்ற நியூ மெட்ரோ அதில்லை என்றும் அதற்கு அடுத்த கட்டிடம் என்றும் தெரிய வந்தது. அடுத்த கட்டிடமா? கட்டிடமே இல்லையே, காலி மனையல்லவா இருக்கிறது என்றோம். உன்னிப்பாக பாருங்கள், தெரியும் என்றார். பார்த்ததில் சின்னதாக ஒரு அமெரிக்க குடிசை போல ஒரு கட்டிடம் தெரிந்தது. அதன் மூஞ்சியை மறைக்கும் அளவுக்கு ஹோட்டல் மெட்ரோ வேகன்சி என்று சாக்பீஸில் எழுதியிருந்தது. அருகே சென்று பார்த்ததில் ஒற்றை மாடியுடன் மேஃப்ளவர் தினங்களில் கட்டிய கட்டிடம் போல ஒன்று தெரிந்தது. வாயிற்கதவில் மணிப்பொத்தான் இருந்தது. அழுத்தியதில் சத்தம் வரவில்லை. கதவை தட்டினதில் லேசாக பொடி தூவிக்கொண்டு திறந்து கொண்டது. உள்ளே டெலிவிஷன் அருகில் படுத்திருந்த நாய் என்னை ஒற்றை கண்ணால் பார்த்தது. சுமார் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு கிழவர் மூக்கை தக்காளி நிறத்துக்கு தேய்த்து கொண்டு வந்தார். இங்கே ரூம் இருப்பதாக என்று கூறுவதற்குள் $20 என்றார். பஸ் டிரைவர் 15 என்று தானே சொன்னான் என்றார் பிஸ்வாஸ். ஓகே, $15 என்று ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து விரைவில் $15 இரண்டு ரசீது எழுதி ஐ டேக் அட்வான்ஸ் என்றார். ரூமை பார்க்கலாமா என்றார் சின்னா. குட் ரூம், பே $15 என்றார். அட்வான்ஸாக $15 கொடுத்துவிட்டு எங்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட அறையை நோக்கி போனோம். சாவியை துவாரத்தில் தொடுவதற்கு முன்பே கதவு திறந்து கொண்டது. உள்ளே ரூமில் 7x8 பாகம் ஒரு கட்டில் அடைத்திருந்தது. குட்டியாக மேசை போட்டு அதன் மேல் மேசை விளக்கு வைத்திருந்தது. உத்தரத்தில் இருந்த விளக்கை போடுவதற்கு சுவிட்சுடன் ஒரு கயிறு கட்டியிருந்தது. அதை இழுத்து பார்த்ததில் மாடியில் தடால் என்று உருண்ட சத்தம் கேட்டது. பிஸ்வாஸ் என் அறையை எட்டி பார்த்து, உன்னறையும் இப்படித்தானா? ரொம்ப மோசம். எதற்கு போய் $15? வழிப்பறி. கிழவனிடம் போய் பணத்தை கேட்டு வேறு ஹோட்டலுக்கு போகலாம் என்றார். பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று என் மனைவி கேட்க, அந்த ஹோட்டலில் தங்குபவர்கள் அத்தனை பேருக்கும் கிழவனுக்கும் நாய்க்கும் சேர்த்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் என்று தெரிய வந்தது. வேண்டாம், வேறு இடத்துக்கு போய்விடலாம் என்றான் பிஸ்வாஸ். நீதானே இங்கே அழைத்து வந்தாய் என்றார் சின்ஹா. நீதான் $15 அறை வேண்டும் என்றாய் என்றார் பிஸ்வாஸ். நீதான் நீதான் என்று இரண்டு பேரும் அடிதடிக்கு வந்து விட்டார்கள். இடம் போதவில்லை. இது என்ன, சோப்பா மெழுகுவர்த்தியா என்று டேபிள் விளக்கை சின்ஹா போட்டு பார்க்க உய் என்று ஷாக் அடித்து விளக்கிலிருந்து பிசு பிசு என்று புகை வந்தது. விளக்கின் அடியில் டோன்ட் சுவிச் ஆன் என்று எழுதியிருந்தது. அமெரிக்காவில் கூட இது மாதிரி ஹோட்டல் இருக்கிறது, ஆச்சரியம்தான் என்றேன். எங்கே அந்த கிழவன் என்று கீழே விசாரிக்க போன பிஸ்வாஸ் உடனே திரும்பிவிட்டார். நாய் துரத்துறது என்றார். $15 கொடுத்தாகிவிட்டது. ராத்திரி படுக்க மட்டும்தான் இந்த இடம். என்ன போச்சு? முகம் கழுவி கொண்டு வாருங்கள், நயாகரா போய் பார்க்கலாம் என்றேன். நாய் போனதும் சின்ஹா பாத்ரூம் போய்விட்டார். 30 கழித்து பிஸ்வாஸ் பாத்ரூம் வாசலில் காத்திருப்பது தெரிந்தது. இந்த ஆள் எப்போதும் இப்படி தான், பாத்ரூம் போனால் 1 மணி நேரம் என்றார். சேச்சா, இவ்வளோ மோசம் என்று தெரியாமல் போய்விட்டது. ராஸ்கல், அந்த டிரைவரை உதைக்க வேண்டும். சின்னா, என்ன தூங்கிவிட்டாயா என்று பாத்ரூம் கதவை தட்டினான். அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று என் மனைவியை அவசரப்படுத்தி வேறு ரூட்டாக நடந்து போய் நயாகரா பார்க்க சென்றோம். அங்கே நயாகராவின் அடிமடிக்கே அழைத்து போகும் படகு டிக்கெட் வாங்கி கொண்டு கியூவில் போய் நின்றால் ருங்கோ ரோஜன் என்று கேட்க பின்னால் சின்ஹாவும் பிஸ்வாசும். நயாகராவில் எத்தனை காலன் 1 நிமிஷத்துக்கு ஊற்றுகிறது, எத்தனை மெகாவாட் சக்தி பண்ணுகிறார்கள், எத்தனை அழகு என்றெல்லாம் விவரம் கொடுத்து உங்களை அறுக்க விரும்பவில்லை. நயாகராவில் எனக்கு பிடித்தது படகு. அதில் நீர்வீழ்ச்சியில் அடியில் செல்லும்போது ஆரவாரமும் நம்மேல் படரும் குளிர் மழையும் தான் அழகு. இந்த குளிர் மழையில் சின்ஹாவை பிஸ்வாசும் பிஸ்வாசை சின்னும் படம் பிடிக்க கேமரா லென்ஸ் முழுவதும் நீர் கோத்து கொண்டு விட, சொன்னேனே கேட்டையா என்று நயாகராவை விட சத்தமாக சண்டை போட்டு கொண்டே வந்தார்கள். படகை விட்டு மேலே வந்து நாங்கள் கழன்று கொள்ள விருப்பப்பட, வா கனடா பகுதிக்கு நடந்து போகலாம் என்றார் பிஸ்வாஸ். வேண்டாம், விசா கொடுக்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல, யார் சொன்னது? பாஸ்போர்ட்டுகளை சரண்டர் பண்ணிவிட்டால் 1 மணி நேரத்துக்கு அனுமதி கொடுப்பார்கள். அங்கே இருந்து பார்ப்பதுதான் உத்தமம் என்றார் பிஸ்வாஸ். நிஜமாகவே இங்கிருந்து தெரிந்த கனடிய பகுதி கலகலப்பாகத்தான் இருந்தது. வியூயிங் டவர், வண்ண வண்ண விளக்குகள், ஜிலுஜிலுப்பு எல்லாம் ஆசை காட்டியது. போய்த்தான் பார்க்கலாமே என்று பாலத்தை கடந்து கனடிய பகுதிக்கு சென்றோம். வாட்டசாட்டமாக ஒரு போலீஸ்காரி லெட் மீ சி யுவர் பாஸ்போர்ட் என்றார். ஆளுக்கு 5 சென்ட் வாங்கி கொண்டாள். இங்கே நெல்லுங்கள் விஸ்வாஸ் என்று பவ்யமாக சொன்னாள். பார்த்தாயா என்று என்னை பார்த்து கண்ணடித்தார். காத்திருந்தோம். அந்த பெண் மற்றொரு அதிகாரியை கொண்டு வந்து எங்களை சுட்டி காட்டினாள். பற்பல அமெரிக்கர்கள் உற்சாகமாக லைனை கடந்து சென்று கொண்டிருக்க எங்கள் 4 பேரை மட்டும் தண்டையார்பேட்டை ஐடி ஆஸ்பத்திரி போல் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். மற்றொரு வெள்ளைக்கார ஆஃபீஸர் வந்து இடது கையால் எங்கள் பெயர்களை ஒரு ஃபாரத்தில் நிரப்பி, விசா இல்லை, அது இல்லாமல் கனடிய மண்ணில் அனுமதி கிடையாது, திரும்ப அமெரிக்கா செல்லுங்கள் என்றார். சின்ஹாவுக்கு கோபம். எதற்காக எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். விசா இல்லை, அனுமதி இல்லை என்றார் அவர். நாங்கள் இந்தியர்கள் என்பதால் தானே இந்த மாதிரி நடத்துகிறீர்கள் என்றார். அதெல்லாம் இல்லை என்றான். அமெரிக்கர்களை மட்டும் அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்களிடம் விசா இருக்கிறது என்றார். எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியும். பாருங்கள், அதிகம் வாதாடினால் உங்களை சிறைக்கு அனுப்புவோம் என்று காகிதங்களை எங்களிடம் கொடுத்தார். இந்த காகிதங்களை நயாகராவில் போடுகிறோம் என்று விஸ்வாஸ் சிரித்தார். அது உங்கள் இஷ்டம். இந்த காகிதங்கள் இல்லை என்றால் மறுபடி அமெரிக்காவில் அனுமதி கிடைக்காது. உங்கள் வாழ்நாளை இந்த பாலத்தின் மத்தியிலே கழிக்க விருப்பம் என்றால் சரி என்றார் அவர். நான் அவசரமாக காகிதங்களை வாங்கி வைத்து கொண்டேன். சின்ஹா திரும்பும் வழியெல்லாம் இந்தியர்கள் என்றால் எவ்வளவு மட்டமாக ட்ரீட் பண்ணுகிறார்கள் என்று அரற்றிக்கொண்டே வந்தார். நாம் அந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றார் விஸ்வாஸ். நாம் என்ன தப்பாக நடந்து கொண்டு விட்டோம் என்றார் அவர். இல்லீகல் இமிக்ரேஷன் என்றார். அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்குத்தான் தெரியுமோ? இருவரும் கனடிய அமெரிக்க எல்லைக்கோட்டில் நின்று கொண்டு இறைச்சலாக சண்டை போட்டு கொண்டார்கள். நான் மனைவியை அழைத்து கொண்டு விரைவாக நடக்க சட்டென்று விஸ்வாஸ் ரொங்கோ ரோஜன் எங்கே போகிறாய் என்று காலரை பிடித்து நிறுத்தினார். விதியே என்று அமெரிக்க பகுதிக்கு சேர்ந்து வந்தோம். சின்ஹா தாகமாக இருக்கிறது என்று கோகோ கோலா மிஷினில் ஒரு 50 சென்ட் நாணயத்தை போட்டார். அமெரிக்காவில் இருந்த ஒரே ஒரு பழுதடைந்த கோகோ கோலா மிஷின் போல அது. காசை வாங்கி கொண்டு சும்மா இருந்தது. சின்ஹா அதை அடித்து உதைத்து பற்பல சித்திரவதைகள் செய்து பார்த்தார். போட்ட காசையோ கோகோ கோலாவையோ தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அமெரிக்கர்கள் இத்தனை விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கோகோ கோலா மிஷினை சரியாக வைத்து கொள்ள தெரியவில்லையே என்றார். உனக்கு ஒரு கோகோ கோலா கிடைக்கவில்லை என்றால் மேற்கத்திய நாகரிகத்தையே சாடுவது என்ன நியாயம்? இதெல்லாம் வைத்து என்ன பிரயோஜனம்? ஒழுங்காக வைக்க வேண்டும், இல்லை மிஷினே வைக்கக்கூடாது என்று இருவருக்கும் வாதம் வந்து மறுபடியும் ஒரு சண்டை தொடர்ந்தது. கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்று குடிமைப்பிடி சண்டை போட்டு கொண்டிருந்த சமயம் நான் என் மனைவியின் கையை பிடித்து இழுத்து வா ஓடலாம் என்றேன். அதிகாலை எழுந்து சொல்லாமல் கொள்ளாமல் பஸ் ஏறி திரும்ப பிளேன் பிடித்து உட்கார்ந்ததும் பெருமூச்சு விட்டேன். அப்பாடா ஒழிஞ்சாங்க என்றேன். ரொங்கோ ரோஜன் என்று பின் சீட்டில் இருந்து ஒரு குரல் கேட்டது. நன்றி, மீண்டும் சந்திப்போம் மற்றொரு கதையுடன். வணக்கம்.